ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாயமூலா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் விஹாய ஹிருதி விஸ்வேஷம் விஹாய குரு வந்தனம் பாலாராம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ ஜலமாத்திரம் ஸ்திஹி. ஸ்ரோத்ரக்ராஹ்ய குண சப்த. சப்தம் என்னது அப்படின்னா ஸ்ரோத்ரக்ராஹ்ய குண. ஸ்ரோத்ரம் மாத்திரம், ஸ்ரோத்ரத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான குணத்துக்கு பேரு சப்தம். ஆகாச மாத்திர புத்தி. எங்க இருக்கு இந்த சப்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாசத்துல மாத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா சப்த குணகம் ஆகாசம். ஆகாசத்தை பத்தி சொல்லும் போது சப்த குணகம், சப்தம் குணம் எதனுடையதோ அது அப்படிப்பட்டது ஆகாசம் சொல்லி ஏற்கனவே பார்த்தா சார். சத்ரீதஹ. அந்த சப்தமும் ரெண்டு வகைப்படுறது. என்னது? துவன்யாத்மகோ வர்ணாத்மக அப்படின்ட்டு ரெண்டு வகை. என்னது? ஒன்னு துவனியாத்மகம், இன்னொன்னு வர்ணாத்மகம். அந்த துவனியாத்மகம் திருப்பி ரெண்டு வகைப்படும். ஒன்னு சயோகஜ சப்தம், இன்னொன்னு விபாகஜ சப்தம் அப்படின்னுட்டு. இங்க அதை சொல்லல. தத்ர துவன்யாத்மகோ பேரியாதா பேரியாதவ் அப்படின்னுட்டு. துவன்யாத்மகம் என்னது? பேரியாதவ், பேரி பேரி டமரு இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சப்தங்கள்லாம் துவனியாத்மகம். தெளிவில்லாத சொல் ஒளி, அதுக்கு பேரு துவன்யாத்மகம்னு சொல்றது. இப்போ ரெண்டு வகை சொன்ன, ஒன்னு சயோகத்தினால இன்னொன்னு விபாகத்தினால. ரெண்டு வகையான துவனி உண்டாகுது. எப்படின்னு சொல்லி சொன்னா சயோகத்தினால மிருதங்கம் இருக்கு, அதோட கை படுறது. சயோகம் கையும் மிருதகமும் சேரும் போது உண்டாருது சப்தம். இது சயோகஜ துவன்யாத்மகம். ரெண்டாவது விபாகஜம். விபாகஜம்னு சொல்லி சொன்னா என்ன? பிரிக்கிறது. ஒரு மூங்கில் இருக்கு, மூங்கில ரெண்டா பிளக்குறீங்க, பிளக்கும் போது உண்டார சப்தம் என்னது? விபாகஜம். ரெண்டாவது சப்தம் துவன்யாத்மகத்திலே ரெண்டு வகை. வர்ணாத்மக சம்ஸ்கிருத பாஷாதி ரூப. ரெண்டாவது வகை என்னது? வர்ணாத்மக சப்தம். வர்ணாத்மக சப்தம் என்னது? சம்ஸ்கிருத பாஷா ரூபம். எல்லா பாஷைகளும் வர்ணாத்மகம். அதான் தெளிவான ஒளி, தெளிவில்லாத ஒளி, ரெண்டு வகை. தெளிவான ஒளி பாஷைகள், தெளிவில்லாத ஒளி இந்த சப்தங்கள் முதலி மற்ற துவனி முதலிவி. அப்போ இது இந்த இதையும் கூட ரெண்டு வகையா சொல்லுவான். சப்தத்தை பின்னாடி பார்க்கும்போது சொல்லுவான் வீச்சி தரங்க நியாயேன கதம்ப முக்கல நியாயேன அப்படின்ட்டு. ரெண்டு வகையான இந்த சப்தமானது எப்படி பிரவிற்த்தி ஆறுது, எப்படி பிரவேசம் ஆறுதுன்னு கேட்டா வீச்சி தரங்க நியாயம் கதம்ப முக்கல நியாயம் அப்படிமா. வீச்சி தரங்க நியாயம்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கெட்ல நடுவுல ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில நடுவுல ஒரு கல்லு போட்டா அலையலையா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆறுது. அந்த மாதிரி இது இது வந்து வீச்சி தரங்க நியாயம்னு சொல்றது. அடுத்தது கதம்ப முக்கல நியாயம். ரெண்டுமே ஒரே விஷயத்த சொல்றதுக்கு தான். கதம்ப முக்கல நியாயம்னு சொல்லி சொன்னா பூ விரியறது. அந்த விரியும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிற எதழானது அடுத்த எதழ் விழும்போது ரெண்டாவது எதழாயிடுறது. அப்படி அல மாதிரி விரிஞ்சு வர்றது, அது ரெண்டாவது வகை கதம்ப முக்கல நியாயம் அப்படின்ட்டு. இந்த ரெண்டு வகையா பிரவேசமாறது சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்வ விவகார ஏத்துர் குண புத்தி ஞானம். சர்வ விவகார ஏத்துர் குணோ புத்தி ஞானம். ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டா எல்லா வகையான விவகாரத்துக்கும் காரணமான எந்த புத்தியோ அதுதான் ஞானம். சர்வ விவகாரம்னு சொல்லி சொல்லியிருக்கு. விவகாரம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா விவகாரம்னு சொல்லி சொன்னா தம்பு முதலியதான் கூட விவகாரம் அடிக்கிறதுக்கு பயன்படுறது. அப்போ அதுவும் வந்து என்ன ஆயிடுறது? ஞானம் ஆயிடும். அதுல இருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம் சர்வ விவகார புத்தி விவகார ஏத்து புத்தி ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எல்லா வகையான விவகாரத்துக்கும் காரணமான புத்திக்கு பேரு ஞானம். சாதியுதா ஸ்மிருதி அனுபவிச்ச. அந்த புத்தியானது ரெண்டு வகைப்படுறது. முதல் வகை ஸ்மிருதி, ரெண்டாவது வகை அனுபவம். ஸ்மிருத்தினா என்ன, அனுபவம்னா என்ன அப்படின்னா ஸ்மிருத்தினா ஸ்மரணம், நாம நினைவு கூர்றது. அனுபவம்னா இப்ப உடனே அடையிறது. யா யா ஸ்மிருதி சா சா அனுபவ பூர்விகா அப்படின்ற நியாயம் இருக்கு. எதெல்லாம் ஸ்மிருதியோ அந்த ஸ்மிருதி எல்லாம் அனுபவத்து மூலியமா தான் அடையப்பட்டதா இருக்கு. ஸ்மிருத்தினா என்ன அப்போ ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. எண்ண பதிவுகள்னால மாத்திரம் உண்டார ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி. நான் ஏற்கனவே பார்த்த விஷயம் எண்ண பதிவா என்னோட புத்தியில பதிஞ்சிருக்கு, அதை நான் நினைவு கூறுறேன், அதனால உண்டார ஞானம் அதுக்கு பேரு ஸ்மிருதி. தத்பின்னம் ஞானம் அனுபவ. அப்படி ஸ்மிருதியா இல்லாத ஞானத்துக்கு பேரு அனுபவம். வேற ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. எது ஸ்மிருதியோ அது இல்லாத ஞானத்துக்கு பேர் அனுபவம். எது அனுபவமோ அது இல்லாத ஞானத்துக்கு பேர் ஸ்மிருதி. ரெண்டே ரெண்டு வகை தான் சொல்லியாச்சு. அதனால இது இல்லைனா அது, அது இல்லைன்னா இது. சத்விவித யதார்த்தோ அயதார்த்தி. இந்த அனுபவமானது அனுபவ ஞானமானது ரெண்டு வகை. ஒன்னு யதார்த்த அனுபவம் அப்படின்ட்டு, இன்னொன்னு அயதார்த்த அனுபவம் அப்படின்ட்டு. யதார்த்த அனுபவம்னா எப்படி நாம எதை பாக்குறோமோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறது யதார்த்த அனுபவம். அயதார்த்த அனுபவம்னு சொல்லி சொன்னா எப்படி எதை பாக்குறோமோ அதை அப்படி புரிஞ்சுக்காம, இல்ல எப்படி நாம புரிஞ்சுக்கிறோமோ அப்படி புரிஞ்சுக்காம, விஷயம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு பேர் அயதார்த்தம். அதை ரெண்டுத்தையும் இங்கேயே பார்ப்போம். மூலத்திலேயே என்ன சொல்றாரு, தத்வதி தத் பிரகாரகோ அனுபவ யதார்த்த. யதார்த்தம்னா என்ன, தத்வதி தத் பிரகாரக அனுபவ யதார்த்த. புதுசா ரெண்டு வார்த்தை சொல்றாரு, ததுவதி தது பிரகாரக. இங்க பிரகாரக அப்படிங்கிறது புது வார்த்தை, நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு பரிபாஷை சொல்லு. பிரகாரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா பானை இருக்கு, பானைக்கு பானை தன்மை அப்படிங்கிறது பிரகாரகம். பானைங்கிறதுக்கு பானைத்தன்மை பிரகாரகம், பானைத்தன்மை என்ற பிரகாரகம் கூடியதானது அப்படின்னு அர்த்தம். அதாவது தத்வதி, தத்வதி அப்படிங்கிறது விசேஷம், விசேஷத்துவம், விசேஷத்தன்மை. அந்த விசேஷத்தன்மை என்ன இருக்கோ அத அப்படியே தத் பிரகாரக, அந்த மாதிரியே நாம புரிஞ்சுக்கிற அனுபவத்துக்கு பேரு யதார்த்தம். எந்த விஷயம் இருக்கோ அந்த விஷயத்த அந்த தர்மம் அப்படி கூடியதாகவே இருக்கிறதா நாம அறியறதுக்கு பேரு அனுபவம், அந்த அனுபவத்துக்கு பேரு யதார்த்த அனுபவம். அது என்னது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உதாரணத்தோட சொல்ல கேட்டுங்க. யதா அயம் கடக இது ஞானம், அதாவது இது பானை அப்படிங்கிற புத்தி, இது பானை அப்படிங்கிற புத்தின்னு சாதாரணமா சொல்லியாச்சு. ஆனா அயம் கடக அப்படிங்கிற ஞானம் யதார்த்த அனுபவமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அயம் கடக அப்படிங்கிறது இங்க உதாரணம் தப்பு, அது யதார்த்த அனுபவமா தான் இருக்கணுங்கிறது இல்ல. ஏன், இது என்னது, இது புஸ்தகம். இது என்னதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், இது பானை அப்படிங்கிற. இப்ப இது யதார்த்த ஞானமா, இது அயதார்த்த ஞானம். அப்போ இது எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எது இருக்கோ அதை அப்படியே பாக்குறது, வெள்ளியில வெள்ளிய மாத்திரம் பாக்குறது, அதுக்கு பேரு யதார்த்த ஞானம். ரஜதத்துல ரஜத புத்திக்கு பேரு யதார்த்த ஞானம், ரஜதத்துல வெள்ளியில வெள்ளி புத்திக்கு பேரு யதார்த்த ஞானம், சிப்பியில வெள்ளி புத்திக்கு பேரு அயதார்த்த ஞானம். அதுதான் சொல்றாரு அடுத்தது, தத் அபாவதி தத் பிரகாரகோ அனுபவ அயதார்த்த. தத் அபாவதி, இங்க ஒரு வாக்கியத்தை நான் விட்டேன், ஒரு வாக்கியத்தை நான் விட்டுட்டேன் மூலத்துல. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சைவ பிரமா இது உச்சதே, இதத்தான் பிரமா அப்படிங்கிறாங்க. பிரமா ஞானம் அப்படிங்கிறது சரியான அறிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரமா அயதார்த்த அனுபவத்துக்கு சைவ பிரமா இது உச்சதேன்னு சொல்லணும், இங்க சொல்லல. அயதார்த்த ஞானம்னா என்ன, தது அபாவதி தத் பிரகாரத்தோ ஞானம், எது அப்படி இல்லையோ அது அல்லாததில். தத் அபாவதி அப்படின்னு சொல்லி சொன்னா அது அல்லாததில், தத் பிரகாரகனா அது என்கிற புத்தி அயதார்த்தம், அது அல்லாததை அது என்கிற புத்தி அயதார்த்தம். சிப்பி வெள்ளி அல்லாதது, அதுல வெள்ளிங்கிற புத்தி அயதார்த்தம், வெள்ளி அல்லாததை வெள்ளி என்கிற புத்தி அயதார்த்தம் சிப்பியில உண்டாருது. அப்போ அயதார்த்த ஞானத்துக்கு பேரு பிரமா, யதார்த்த ஞானத்துக்கு பேரு பிரமா. தமிழ்ல எழுதி பாருங்க, பிரமாவும் அப்படித்தான் இருக்கும், பிரமாவும் அப்படித்தான் இருக்கும். அப்போ தவறான இடத்துல சரியான அறிவு, சரியான இடத்துல தவறான அறிவு, ரெண்டுமே பிரமா தான். யதார்த்த அனுபவ சதுர்விதஹ, அப்படிப்பட்ட இந்த பிரமா ஞானமானத விசாரிச்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ள ஒன்னும் விசாரம் இல்லை, ஏன்னா தவறான ஞானம், அது தவறானதுல ஒரு வகையான விசேஷமும் இருக்காது, அதனால அதை பத்தி விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரமான்னு சொல்லி சொன்னோமே, யதார்த்த ஞானம்னு சொல்லி சொன்னோமே, அந்த யதார்த்த ஞானம் எப்படிப்பட்டது, எத்தனை வகைப்படுறது அப்படின்னு கேட்டா அது நாலு வகைப்படுறது. என்னது, யதார்த்த அனுபவ சதுர்வித பிரத்யக்ஷ அனுமதி உபமிதி சாப்த பேதாத். யதார்த்த ஞானமானது, யதார்த்த அனுபவமானது எப்படிப்பட்டது, நாலு வகை. என்னென்ன, பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தம், சப்தம் இல்ல, அனுமானம் இல்ல, உபமானம் இல்ல, பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தை தவிர மற்ற எல்லாத்திலையும் மாறிடுறது. பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி சாப்தம், இது ரெண்டு, இதுனாலும் ஞானம், இதுனாலும் ஞானம். பிரத்யக்ஷம் அனுமானம்னு சொல்றோமே, அது என்னதுன்னா அது பிரமாணம். இந்த ஞானத்தை அடையறதுக்கான பிரமாணம் என்ன, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம், இது பிரமாணம். அது ஞானம், இது பிரமாணம், அதுதான் சொல்றாரு. தத் காரணம் அப்படி சதுர்விதம், அந்த ஞானத்தை அடையறதுக்கு, இந்த சரியான யதார்த்த ஞானத்தை அடையறதுக்கான கருவியும் நாலு வகை. என்னென்ன அப்படின்னா, பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்த வேதா. பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த வேதா அப்படின்னு சொல்லிருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம்னு நாலு வகைப்படுறது. என்னது? பிரமாணம். பிரமாணம் நாலு வகை. அந்த பிரமாணத்தினால அடையப்படுற பிரமேயம், ஞானமானது, அறிவானது என்னது? நாலு வகை. பிரமாணம் என்னென்ன? பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம். ஞானம் என்ன? பிரத்யக்ஷம், அனுமிதி, உபமிதி, சாப்தம். இதுல வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரத்யக்ஷ ஞானத்திலயும் பிரத்யக்ஷ பிரமாணத்திலயும் ரெண்டு பிரத்யக்ஷ ஞானம் இல்ல, ஞானத்திலயும் பிரமாணத்திலயும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துடும். அதுல கன்ஃபியூஷன் எல்லாம் பாத்துக்கணும். சரி, இங்க தது கரணம் அப்படி சதுர்விதம்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஒரு பொடி வச்சு பேசிட்டீங்க நீங்க. கரணம் அப்படி சதுர்விதம், கரணம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, கரணம்னா கருவின்னு சொல்லிட்டோம். இங்க என்ன கரணம், எது கரணமா இருக்க முடியும், எது கருவியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அசாதாரணம் காரணம் கரணம். எது சாதாரணம் அல்லாததான காரணமா இருக்கோ, எது விசேஷமான காரணமா இருக்கோ, அப்படிப்பட்ட விசேஷமான காரணத்துக்கு கரணம்னு பேரு. அசாதாரணமான காரணத்துக்கு கரணம்னு பேர். அப்படின்னா விசேஷமான காரணம் எது இருக்கோ அதுக்கு பேரு கரணம். ஒரு செயலை செய்யறதுக்கு விசேஷமான எந்த காரணமானது இருக்கோ அந்த காரணத்தை கரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், கருவி அப்படின்வான். என்னது அது அப்படின்னு கேட்டா, அந்த காரணமானது திருப்பியும் மூணு வகைப்படுறது. அந்த காரணம் என்னது அப்படின்னு கேட்டா, காரிய நியத பூர்வ விருத்தி காரணம். காரணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, காரிய நியத பூர்வ விருத்தி. காரியத்துக்கு முன்னாடி நெருங்கியதான, இடைவெளி இல்லாததான சம்பந்தம் உடையது காரணம். காரியம்னா காரணம்னா என்னது? காரியத்தோடு இடைவெளி இல்லாத சம்பந்தத்தோடு எது இருக்கோ அது காரணம். புரிஞ்சுக்கோங்க. காரிய காரணத்துக்கு அர்த்தம் டெபினிஷன் சொல்றது. காரணம்னா என்ன? அசாதாரண காரணம் கரணம்னு சொல்லியாச்சு. கரணத்துக்கு விளக்கம் கொடுத்தாச்சு காரணம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் காரணம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அப்புறம் அசாதாரண காரணம்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் காரணம்னா என்னங்கிறாரு. காரணம் என்னது? காரிய நியத பூர்வ விருத்தி. இதெல்லாம் அப்படியே மனப்பாடமா இருக்கணும். காரிய நியத்த, நியத்தனா நெருங்கியதான, தொடர்புடையதான, விலகாததான. பூர்வ விருத்தி, பூர்வ முன்னாடி, விருத்தினா இருத்தல். காரியத்தோடு முன்னாடி நெருங்கியதான தொடர்போடு இருத்தல், அதுக்கு பேரு காரணம். புரிஞ்சுக்கோங்க. பானைங்கிறது காரியம். இந்த காரியத்தோட, பானைங்கிற காரியத்தோட தொடர்ந்து முன்னாடி இருக்கிறது களிமண். காரண காரியத்தோட தொடர்ந்து முன்னாடி இருக்கிறது களிமண். அதனால இந்த களிமண் என்னது? காரணம். எதுக்கு? பானைக்கு. இப்போ களிமண்ண கொண்டு வர்ற கழுத இருக்கு, கழுதையும் காரணம் ஆயிடும். கழுதையும் காரணம் ஆயிடும். எதுக்கு? பானைக்கு. ஏன்னா அதுலதானே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் அந்யதா சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுக்கு பேரு அந்யதா சித்தம். இந்த கழுதை முதலியதானதுக்கு பேரு அந்யதா சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கழுத இல்ல அந்த வானத்துல இருக்கிற மேகம், அந்த மேகம் இருந்த போதுதான் அந்த பானையை பிடிச்சேன், அந்த மேகம் இருந்தாதான் என்னால பானையை பிடிக்கும்னு சொல்ல சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் அங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எது இருந்தாலும் இல்லைன்னாலும் காரியமானது உண்டாடுறதுல எந்த தடையும் இல்லையோ அதுக்கு பேரு அந்யதா சித்தம். எது இருந்தாலும் இல்லைனாலும் காரியமானது தடையில்லாம நடக்கிறதோ அதுக்கு பேரு அந்யதா சித்தம். நிறைய பேர் கிளாஸ்ல இருக்கும்போது சில பேர் அந்யதா சித்தம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க கிளாஸ்ல வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, ஏன் அவங்க கிளாஸ்ல அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க சும்மா வந்து சிரவண மாத்திரை சும்மா கேட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். கிளாஸ் நடக்கிறது ஒரு விஷயமும் அவங்க மண்டையில ஏறப்படுறது. அதனால அந்யதா சித்தம். அப்படி அந்யதா சித்தமா இல்லாததா இருக்கணும் அனன்யதா சித்தம்னு சொல்லுவான். அப்படி அனன்யதா சித்தமா இருக்கிறது எதுவோ அப்படிப்பட்ட காரிய நியத்த பூர்வ விருத்திக்கு பேரு காரணம். அனன்யதா சித்தமா இருந்து அது இல்லைன்னா காரியமானது நடைபெறாது அப்படிங்கிற நிலையில இருந்துட்டு எது காரியத்துக்கு முன்னாடி நிக்கிறதோ அதுக்கு பேரு காரணம். இவ்வளவு விசாரம் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே. அப்படி ஏன்னா பின்னாடி சொல்லுவோம், இப்போ எத்த எத்த தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படிமா, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. இப்போ ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு அந்த புகையை ரிலீஸ் பண்றான். புகை ரிலீஸ் ஆனவொன்னா அந்த மேலேதான் மூடிடுறான், அந்த புகை போக்கையே மூடிடுறான். இப்ப புகை பறந்துருக்கு ஆகாயத்துல, ஆகாயத்துல பறந்துருக்கும் போது புகை இங்க இருக்கு. சோ இந்த புகையோட ஆரம்பத்துல நெருப்பு இருக்கணும் அப்படின்ற அனுமானம், தொகை எங்கேருந்து தொடங்குறதோ அங்க அனுமானம், அங்க வந்து நெருப்பு இருக்கு அப்படிங்கறத அனுமானம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த தொகை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவேன், பார்த்தா அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுறது. அங்க காரணமான நெருப்பு இல்லை, என்னுடைய இந்த இடத்துல என்னுடைய அனுமானமானது தப்பாயிடுறது. அப்ப என்ன சொல்லணும், இந்த பகைக்கு காரணமா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நியத்த பூர்வ விருத்தித்துவம், அதோட சம்பந்தப்பட்டு நெருங்கியதான சம்பந்தத்தோட இருக்கிறதா இருக்கணும், அப்பதான் இந்த அனுமான முதலீடு எல்லாமே வேலை செய்யும். அப்போ காரணம்னா என்ன, காரியத்துக்கு தொட்டு முன்னாடி இருக்கிறது, தொடர்ந்து முன்னாடி இருக்கிறது, எது இல்லைன்னா காரியமானது நடைபெறாதோ அதுக்கு பேரு காரணம். அந்த காரணம் என்ன, காரியம் பிராகபாவ பிரத்தியோகி. சரி, காரியம்னா என்ன, ஃபர்ஸ்ட் காரணம்னா என்னன்னு கேட்டா காரணம், காரணம்னா வேற ஒரு சம்பந்தத்தோட வேற ஒரு பேரோட சொல்லிட்டீங்க. சிங் பாங் சூனா பங் பாங் பூ அப்படின்னாச்சு. பங் பாங் பூ அப்படின்னா என்னன்னு தெரியணும் எனக்கு. அதுக்கு சொல்றாரு காரியம் பிராகபாவ பிரதியோகி. காரியம்னா என்ன, பிராகபாவ பிரதியோகி. பிராகபாவம், பிராகபாவம்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் முன்னின்மை. பிரதியோகி அப்படிங்கறதையும் பார்த்தோம், பிரதியோகி எஸ்மின் அபாவக அனுயோகி. எதனில் இன்மை இருக்கிறதோ அது பிரதியோகி, எதனுடைய இன்மையை பத்தி பேசுறோமோ அது பிரதியோகி இன்மைக்கு பாத்திரம், எதில் இன்மை இருக்கிறதோ அது அனுயோகி இன்மைக்கு ஆதாரம். பிரதியோகிங்கிறது இன்மைக்கு பாத்திரம், அனுயோகிங்கிறது இன்மைக்கு ஆதாரம். அப்படி பிராகபாவ பிரதியோகி முன்னின்மைக்கு பாத்திரமா எது இருக்கோ அதுக்கு பேர் காரியம். காரியம்னா என்ன, முன்னின்மைக்கு எது பாத்திரமா இருக்கோ அது காரியம். பானை இருக்கு, பானை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததா இல்ல, முன்னின்மை இருந்திருக்கு, முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கு, அதனால பானை இன்மைக்கு இன்மை இருந்திருக்கு, அதனால பானையானது காரியம் அப்படின்னு ஒரு நிறுவனமானது. ஒரு விஷயமானது காரியமா இல்லையான எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கா முன்னின்மைக்கு பாத்திரமா இல்லையா அப்படிங்கறத வச்சுதான் காரியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம காரியமானது காரணம் ஆகலாம், காரியமானது காரணமா இருக்கலாம், ஆனா காரண நிலையிலிருந்து கடைசி காரண நிலையிலிருந்து அதை பார்க்கணும். நம்ம எப்படி காரியமானது காரணம் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, களிமண் இருக்கு, களிமண்ண ஜலம் விட்டு பெசைறீங்க, பெசைஞ்ச உடனே என்ன ஆகுது, பிண்டம் ஆறுது. காரணம் களிமண்ணு, காரியம் பிண்டம். இப்ப இந்த பிண்டத்தை சுப்பு பிடிக்கிறீங்க, காரணம் பிண்டம் காரியம் சொப்பு, இந்த சொப்போட மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் இணைச்சு பானை ஆக்குறீங்க. காரணம் இந்த சொப்பு, காரியம் பானை. அப்போ ஒரு காரியமானது காரணமாக இருக்க முடியும், நீங்க அதனுடைய நிலை என்னன்றது பாக்கணும். அந்த காரியமா இல்லையாங்கிறத நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னா, ராகபாவத்துக்கு அது பிரத்தியோகியா இருக்கா இல்லையாங்கிறத வச்சு, முன்னின்மைக்கு பாத்திரமா இருக்கா இல்லையாங்கிறத வச்சு அதை வந்து காரியமா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படிப்பட்ட காரணமானது மூணு வகைப்படுறது, காரணமானது மூணு வகைப்படுறது என்னென்ன அப்படின்னா, சமவாய் அசமவாயி நிமித்த பேதாது, சமவாயி காரணம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம் அப்படின்னுட்டு மூணு வகைப்படுறது காரணம். காரணம்னு சாதாரணமா சொல்லிட்டோம், அந்த காரணமே மூணு வகைப்படுறது இருக்கும், சமவாயி அசமவாயி நிமித்தம் அப்படின்ட்டு. சமவாயினா என்ன, அசமவாயினா என்ன, நிமித்தம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா அசாதாரணம் காரணம் கரணம் சொல்லியிருக்கு, எது விசேஷமான காரணமோ அது கரணம். விசேஷமான எதுல விசேஷமா, விசேஷம்னு சொல்லி சொன்னா இரண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான், இரண்டோ இல்லது இரண்டுக்கு மேற்பட்டதாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒப்பிடும் பொழுதுதான் விசேஷமானதுன்னு சொல்ல முடியும். ஒருத்தர் விசேஷமானவர் இல்ல ஒரு இடத்துல ஒரு விஷயம் விசேஷமானதுன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல மற்ற பொருள்களும் இருந்திருக்கணும், அந்த இடத்துல மற்ற பொருள்களோட இது நல்லா இருக்கும் அப்படிங்கறத கம்பேர் பண்ணி சொல்றோம் விசேஷம் அப்படின்றது. அப்போ விசேஷமான காரணத்துக்கு காரணம்னு சொல்லி சொல்லணும்னா இந்த விசேஷம் எதோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்படின்ற கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் என்ன, இந்த மூணு வகையான காரணத்துல எது விசேஷமான காரணமோ அதுக்கு பேர் காரணம். இந்த மூணு வகையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சமவாயி அசமவாயி நிமித்தம் அப்படின்னு மூணு வகையான காரணம். சமவாயினா என்ன, அடுத்த சந்தேகம், எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத் சமவாய காரணம் யதா தந்தவா பட்டஸ்ய பட்டஸ்ய ஸ்வகத ரூபாதேஹே. எது சமவேதம் காரியம் உற்பத்தியதே, சமவேதம் சத் சமவேதம்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தத்தோடு, சமவாய சம்பந்தம்னு சொல்லி சொன்னா பிரிக்க முடியாத சம்பந்தத்தோடு, எது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோடு இருந்துட்டு காரியத்தை உற்பத்தி செய்யறதோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். புரிஞ்சுக்கோங்க, பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட எது இருந்துட்டு காரியத்தை உற்பத்தி பண்றதோ அதுக்கு மேல் சம்பாய் காரணம். அப்படின்னா என்ன அப்படின்னா உதாரணம் கொடுக்குறாங்க, யதா தந்தவஹ கடஸ்ய, நூலு, நூலு துணிக்கு காரணம். நூலை எடுத்துட்டீங்கன்னா துணின்னு ஒண்ணுமே இல்லை, துணியோட பின்னி பிணையத்துக்கு தான் நூலுன்னு சொல்றோம். அப்போ துணி உண்டாகணும்னா அதுக்கு காரணம் என்ன, பிரிக்க முடியாத காரணம் நூலு, ஒரு உதாரணம். ரெண்டாவது உதாரணம், துணியோடைய நிறம், துணியோடைய வகை, அளவு, இதுக்கெல்லாம் அந்த துணி தன்மைக்கு காரணம் என்ன, பட்டச்ச ஸ்வகத ரூபாதே, அந்த துணி தான். அந்த துணியில இருக்கிற விசேஷத்துக்கு காரணம் என்ன, துணி. ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட துணியுடைய ரூபமானது துணியில இருக்கு. அப்படி பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட துணியில நூலானது இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட துணியுடைய உருவத்துல துணியானது இருக்கு. அப்போ அதுக்கு பேரு அசமவாயி காரணம். ரெண்டாவது சமவாயி காரணம், காரியன காரணேன வாசா ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து, காரணம் அசமவாயி காரணம், யதா தந்து சயோக பட்டசிய தந்து ரூபம் படரூபஸ்ய. என்ன சொல்றாரு, காரியன காரணேனவா, காரியத்தோடையோ இல்ல காரணத்தோடையோ சக கூடியதாக ஏகஸ்மின் அர்த்தே, ஒரு விஷயத்துல பொதுவாக சமவேதம் சது, சமவாய சம்பந்தத்தோடு எது இருக்கோ அதுக்கு பேரு, அந்த காரணத்துக்கு பேரு அசமவாயி காரணம். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, தந்து சயோக படசிய, நூல் இருக்கு, நூல் சேர்ந்து இருக்கு, பின்னி பிணைஞ்சிருக்கு, இந்த பின்னி பிணைஞ்சிருக்கிறது எதுக்கு காரணம், துணிக்கு காரணம். அதே மாதிரி தந்து ரூபம், துணியில இருக்கிற அந்த நூல்ல இருக்கிற கலர் என்ன என்ன என்னத்துக்கு காரணமா இருக்கு, துணியுடைய கலருக்கு. நூல் வெள்ளை கலரா இருந்தா துணியும் வெள்ளை கலர்ல தான் வரும், நூல் கருப்பு கலர்லா இருந்தா துணியும் கருப்பு கலர்ல தான் வரும். அந்த நூல் பின்னி பிணைஞ்சிருந்தாதான் காரியமானது உண்டாக முடியும். அப்படி ரெண்டு தோடியும் சம்பந்தப்பட்டதா எது இருக்கோ அந்த மாதிரியான காரியத்துக்கு பேரு, சமவாய சம்பந்தத்தோட இருக்கோ அந்த மாதிரியான காரணத்துக்கு பேரு அசமவாயி காரணம். மூணாவது காரணம், நிமித்த காரணம், தது உபயம் பின்னம், தது உபய பின்னம் காரணம், நிமித்த காரணம். அப்படி சமவாயி காரணமாகவும் இல்லாம அசமவாயி காரணமாகவும் இல்லாம இதை காட்டிலும் வேறான எந்த காரணம் இருக்கோ அதுக்கு பேரு நிமித்த காரணம். துரி வேமாதிகம் பட்டசிய, அதாவது துணிக்கு நூல் இல்ல, துணிக்கு நூலை பத்தி பேசல, இல்ல துணியோட சம்பந்தத்தை பத்தி பேசல, அந்த துணியானது உண்டாரத்துக்கு நூல் இருக்கு, நூலை வச்சு துணி உண்டாக்கிட முடியுமா, அந்த துணி உண்டாரத்துக்கு உண்டான பின்னுக்கு பேரு வேம, துரி வேமாதிக்கம். துரி அப்படிங்கிறது அந்த தரி, தரிக்கு துரி அப்படிங்கிறான், அந்த துரியில உண்டார அந்த பின்னுக்கு மீன் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும் அதுக்கு பேரு வேமம், துரி வேமாதிக்கம். இல்லாட்டி ரெண்டு கம்பி வச்சு இப்படி இப்படி பின்னிடுவாங்க, நூல் ரெண்டு நூல் கண்டை வச்சுட்டு நூல் ஒரு நூல் கண்டை வச்சு இப்படி இப்படி பின்னி பின்னி சொட்ட பண்ணுவாங்க. இப்ப இந்த ரெண்டு கம்பியும் என்னது, நிமித்த காரணம். இந்த ரெண்டு கம்பிங்கிற நிமித்தத்தை வச்சுட்டுதான் நான் காரியத்தை உண்டு பண்றேன், அது நிமித்த காரணம். பானை பிடிக்கிறேன், பானை பிடிக்கிறதுக்கு சக்கரம் அந்த கம்பு முதலியதெல்லாம் நிமித்த காரணம். அப்படி மூணு வகையான காரணத்தை பார்த்தாச்சு. அடுத்தது ததேத த்ரிவிதம் காரணம் அத்தியே, எது அசாதாரணம் காரணம் ததேவ கரணம். அப்படி இந்த அசாதாரணம் காரணம் கரணம்னு சொல்லி சொல்லியிருக்குல்ல, அசாதாரண காரணம் கரணம்னா எப்படிப்பட்ட அசாதாரண காரணமா இருக்கணும், இந்த மூணு வகையான காரணத்தின் இடையில் எது விசேஷமான காரணமா இருக்கோ அதுதான், அதாவது காரியத்தோடு எது நெருங்கியதான சம்பந்தத்தோட இதா இருக்கோ அதுதான் கரணம். இந்த மூணு காரணத்தின் நடுவுல எது காரியத்தோட ரொம்ப நெருங்கியதான சம்பந்தமா உடையதா இருக்கோ அதுக்கு பேர் தான் கரணம். தத்ர பிரத்யக்ஷ ஞான கரணம் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ பிரமாணத்தை இப்ப விசாரம் பண்றாரு. இது வரைக்கும் நம்ம வந்து சாதாரணமா பார்த்துட்டு இருந்தோம், பிரத்யக்ஷ கண்டம் உண்மையாவே இங்கதான் ஆரம்பிக்கிறது, பிரத்யக்ஷம்னா என்னங்கிறது இங்கதான் ஆரம்பிக்கிறது. பிரத்யக்ஷம்னா என்ன, பிரத்யக்ஷ ஞான கரணம் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ ஞானத்துக்கு எது கரணமா இருக்கோ கருவியா இருக்கோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷ ஞானத்துக்கு கருவியா இருக்கிறதுக்கு பேரு பிரத்யக்ஷம் அப்படிங்கிற பிரமாணம், பிரத்யக்ஷ ஞான கரணம் பிரத்யக்ஷம். இந்திரியா சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷ ஞான கரணம்னு சொல்லி சொன்னீங்களே, பிரத்யக்ஷம்னா என்ன அதை சொல்லணும் இல்ல, பிரத்யக்ஷ ஞான கரணம் பிரத்யக்ஷம், ஞான கரணம் பிரத்யக்ஷம் சொல்லி சொன்னா போதாதா, பிரத்யக்ஷ ஞான கரணம் எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, ஞானம் பல வகையில வர்றது, அனுமானமும் ஞானம் தான், அனுமானம் மூலியமாவும் ஞானத்தை அனுமதி அடையிறீங்க, உபமானம் மூலியமாவும் உபமிதி ஞானத்தை அடையிறீங்க, சப்தம் மூலியமாகவும் சாப்தானம் ஞானத்தை அடையிறீங்க. அதனால அதுதான் ரெண்டுத்தையும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதனால இங்க ஞான கரணம்னு சொல்லி சொன்னா மத்த பிரமாணத்துல மத்த ஞானத்துல போயிடும். அதனால இங்க பிரத்யே ஞான கரணம் அப்படின்ற பிரத்யக்ஷ சொல்ல சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி, பிரத்யக்ஷம்னா என்ன அதை சொல்லணுமே அப்படின்னு கேட்டா, பிரத்யக்ஷம்னா இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம், ஞான காரணக்கம் ஞானம் பிரத்யக்ஷம். இன்னொரு லட்சணம் இதுக்கே சொல்றாங்க நம்ம, இந்திரியார் சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம் பார்ப்போம். இந்திரியம் நம்முடைய புலன்கள், கண்ணு காது மூக்கு முதலியதெல்லாம். அர்த்தம் விஷயம், எந்த இந்திரியத்தினால எதை அனுபவிக்க முடியுமோ அந்த விஷயம். கண்ணுனால ரூபத்தை பார்க்கத்தான் முடியும், காதுனால ஒளிய சப்தத்தை கேட்கத்தான் முடியும். அப்போ கண்ணு வந்து இந்திரியம், எதுக்கு இந்த விஷயத்தை பாக்கிறதுக்கு, ரூபத்தை பாக்கிறதுக்கு. அப்படி கண்ணும் விஷயமும் சேரும் பொழுது சன்னிகர்ஷ, சன்னிகர்ஷன்னா சேரும் பொழுது, ஜென்மம் அப்படின்னா தோன்றுவது உண்டாவது. அப்படி இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டார ஞானம் எதுவோ அதுக்கு பேரு பிரத்யக்ஷம். இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம். இந்திரியமும் விஷயமும் சேரும் பொழுது உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம்னு சொல்லி சொன்னா நீங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு பிரத்யக்ஷம் ஆகவே ஆகாது. ஏன், இந்திரியமும் விஷயமும் எங்க சேர்றது? இந்திரியமும் கண்ணாடியும் சேர்றது, ஆனா கண்ணாடி வழியா தான் நீங்க விஷயத்த பாக்குறீங்க, அப்ப அது பிரத்யக்ஷமா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, இன்னொரு உதாரணம் கொடுக்கலாம். நீர் இருக்கு, நீருக்கு அடியில கங்கால காசை போட்டு போறாங்கல்ல, அப்படி பாத்துட்டே போவோம், காசு எடுப்பான் டக்குன்னு. நீருக்கு அடியில காசு இருக்கு, ஆனா தடை என்னது? நீர். நீருங்கிற தடை இருந்து உங்க கண்ணு வந்து நீரை பிளந்துண்டு அந்த காசை போய் பாக்குறது, அப்போ இது பிரத்யக்ஷமா இல்லையா அப்படின்னு கேட்டா அது பிரத்யக்ஷம் தான் அப்படிங்கறதான் பதில். ஏன் இப்படி பிரத்யக்ஷமாறுதுன்னு கேட்டா, ரூபத்தை பாக்குற இந்திரியம் கண்ணு, இந்த கண்ணோட எதோடைய இந்திரியம், தேஜஸோட இந்திரியம், நெருப்போட இந்திரியம். நெருப்புல மூணு வகையான விஷயத்த பார்த்தோம், சரீர இந்திரிய விஷய பேதா அப்படின்னு சொல்லிட்டு. சரீரம் ஆத்திய லோகே பிரசித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்திரியம்னு சொல்லும் போது ரூப கிராகம் சக்ஷு கிருஷ்ண தாராகிரவர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னான். ரூபத்தை கிரகிக்க கூடியதான கண்ணுல இருக்கிற அந்த கருமணியில நடுவுல இருக்கிறது இந்திரியம். அப்போ இந்திரியம் அந்த நெருப்பு தன்மை உடையதா இருக்கிறதுனால இந்த நெருப்ப கண்ணாடியோ இல்ல இந்த மாதிரியான டிரான்ஸ்பாரண்ட் விஷயமோ தடை செய்ய முடியாது அந்த ஒளிய, அது அதையும் பிளந்துட்டு போகும். அதனால இங்க பிரத்யக்ஷத்துக்கு இந்த கண்ணாடியோ இல்ல இந்த தண்ணி நீரோட்டமோ தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகுது. அப்போ இந்திரியமும் விஷயமும் சேரும்போது உண்டார ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பிரத்யக்ஷம் எத்தனை வகை அப்படின்னா, தச்சத்தீதம் நிர்விகல்பகம் சவிகல்பகம் சேதி, ரெண்டு வகையானது, நிர்விகல்பகம் சவிகல்பகம். நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்னா, ஓ வெரி குட் வெரி குட், இது வந்து வேதாந்தத்தில் கூட பார்த்திருக்கோம், என்னது நிர்விகல்பக சமாதி சவிகல்பக சமாதி அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நிர்விகல்பகம் சவிகல்பமும் இங்க பேசலை. இங்க சொல்ற நிர்விகல்பகம் எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் இல்லாம பொதுவா அறியற ஞானம், தெளிவில்லாததான ஞானம், அதுக்கு பேரு நிர்விகல்பகம்னு சொல்றான். எப்படி தூரத்துல யாரையோ பாக்குறீங்க, யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அதுக்கு பேரு நிர்விகல்பகம். வர்றது ஒரு மனுஷன் இல்ல வர்றது ஒரு மிருகம், அவன் வரான் இவன் வரான் அப்படின்னு யாராவது ஒரு ஆளை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சவிகல்பகம். விகல்பம்னா ஆட்ரிபியூட்ஸ், அதனுடைய விசேஷங்கள், அது கூடியதாக. அப்படிப்பட்ட ஞானமானது அங்க இல்ல, அங்க நிர்விகல்பகம்னா எந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸும் இல்லாம தெளிவான அறிவுக்கு பேரு நிர்விகல்பகம். அங்க இங்க தெளிவில்லாத அறிவுக்கு பேரு நிர்விகல்பகம். வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். சரி, நிர்விகல்பக ஞானம்னா என்ன, சவிகல்பக ஞானம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.